வணக்கம் அன்பு நேயர்களே, இது நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தினரின் தமிழ்ச் சென்றல் வானொலி. இன்றைய நாளும் இனிவரும் காலங்களும் அனைத்து தமிழர்களுக்கும் நன்றி அமையட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள்
செல்கிறோம்.
இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு பணியையும் லட்சிய நோக்கத்துடன் செய்ய வேண்டும். அந்த லட்சியம் பெரிதாக இருக்க வேண்டும். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்பார் வள்ளுவ பெருந்தகை. பெரிய லட்சியம் இருந்தால் உயர்ந்த எண்ணம் வரும். எண்ணம் உயர்ந்தால் நம் பணிகள் எல்லாம் உயர்ந்ததாக இருக்கும். நம் பணிகள் உயர்ந்ததாக இருக்க வேண்டுமானால் நாம் நேரத்தை நேசிக்க வேண்டும். நேர நிர்வாகம் வாழ்க்கையின் நிர்வாகம். நேரத்தை ஆள்பவர்களால் வாழ்க்கையை ஆள முடிகிறது. ஒவ்வொரு நேரத்தையும் புதுவிதமாக பயன்படுத்த வேண்டும். நேரம் பணத்தை விட உயர்ந்தது. ஏனென்றால் அந்த பணத்தையே இந்த நேரம் தான் சம்பாதித்து கொடுக்கிறது. நன்றி, வணக்கம்.
கொண்டாட்டம் பாடும் குயில்கள் நாளும் தெம்மாங்கு
பஞ்சம் தீர சார மழை பெய்யாதோ சனங்க பஞ்சம் மாற செடியாகி செடியெல்லாம் காயாகி காய வித்துவோம் கைய புடிப்ப புது தண்டட்டி போட்ட புள்ள சும்மா தளதரன்னு வளர்ந்த புள்ள ராத்தவளை எல்லாம் கொலவாகிட நான் தாமரவும் அடி மேல யாதோ மக்க பஞ்சம் தீர சார மழை பெய்யாதோ சனங்க பஞ்சம் மாற மயில்கள் ஆடும் கொண்டாட்டம் பாடும் மரங்கள் நாளும் தெம்மாங்கு பாடும் போலதாயில்லையே மாறி மழை பெய்யாதோ மக்க பஞ்சம் தீர சார மழை பெய்யாதோ சனங்க பஞ்சம் மாற
அரும்புகள் 2017 தமிழ் பூங்காச்சிரார்களின் 15th வருட கலை நிகழ்வில் கலந்து அவர்களை ஊக்குவிக்குமாறு நியூசிலாந்து தமிழ் பூங்கா பாடசாலை உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றது. நடைபெறும் இடம் மவுண்ட் அல்பர்ட் ஓ மெமோரியல் ஹால். காலம் 9th டிசம்பர் மாதம் 2017. நேரம் பிற்பகல் 6 மணி. உங்கள் அனைவரையும் அரும்புகள் 2017 நியூசிலாந்து தமிழ் பூங்கா பாடசாலையினர் அன்புடன் அழைக்கின்றார்கள். இலக்கிய சாரம் வழங்குபவர் வைத்திய கலாநிதி ராசராதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் மனிதன் மாறிவிட்டான் என்ற கட்டுரையை கேளுங்கள். மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான். மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான். இந்த வரிகள் ஒரு பாட்டில் காணப்படுகின்றன. இந்த அருமையான பாட்டு மேலும் சொல்வது எம்மை சிந்திக்க வைக்கின்றது. வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான். இன்னொரு பாட்டும் அதே கருத்தை சொல்கின்றது. மனிதன் எல்லாம் தெரிந்து விட்டான். வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. இந்த வரிகள் சினிமா பாட்டுகளில் வந்திருக்கின்றன. இவைகளை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன். இந்த பாட்டுகளில் காணப்படும் கருத்துகள் பெரும் உண்மைகளை எடுத்து கூறுகின்றன. உலகம் தோன்றிய நாளில் இருந்து மனிதனை தவிர வேறொன்றும் மாறவில்லை. மனிதன் பலவிதமான முன்னேற்றங்களை செய்து வாழ்க்கை வசதிகளை அதிகரித்து விட்டான். ஆனால் அன்பும் பண்பும் இரக்கமும் காருண்யமும் அவனது மனதில் குறைந்து கொண்டே வருகின்றன. ஆமாம், இன்றைய மனிதன் மிருகமாக மாறிவிட்டான். மனித குணங்கள் யாவும் அவனை விட்டு விலகிவிட்டன. தனது சொந்த நன்மைக்காக எதையும் செய்ய துணிந்து விட்டான். யார் எக்கேடு கெட்டாலும் காரியமில்லை, தனது நன்மையே முக்கியம் என நடக்கின்றன. அதனால் உலகில் பெரும் குற்றங்கள் கணக்கற்ற அளவு நடக்கின்றன. அரசியல் திருத்தம் என்னும் மடமையால் குற்றவாளிகளுக்கு பொருத்தமான தண்டனை கொடுக்கப்படுவதில்லை. இதனால் குற்றவாளிகள் பயங்கரமான செயல்களை புரிகின்றார்கள். மனிதன் மிருகத்தை விட கேவலமான வாழ்க்கை நடத்துவதைக் கண்டு கவிஞர் உலகநாதன் பாடிய பாட்டு இதோ. மனிதர்கள் காட்டிலும் மிருகங்கள் நாட்டிலும் இடம் மாறி வாழட்டுமே, ஒரு புது மாற்றம் நேரட்டுமே. புலிமிய புலியாக உரிமையும், கரடியாக கத்தியும், நரியாக சூழ்ச்சி செய்தும் நாடாள நினைத்தங்கே நடமாடும் மனிதர்கள் காடாள போகட்டுமே, அங்கே கைவரிசையை காட்டட்டுமே. இந்த பாட்டு மனிதர்களுக்கு மிருக குணங்கள் வந்துவிட்டதை எடுத்து காட்டுகின்றது. நவீன வாழ்வில் அளவுக்கு மேல் வாழ்க்கை வசதிகள் கூடிவிட்டது. ஆனால் மனிதரின் மன வளர்ச்சி மட்டும் குறைந்து கொண்டே வருகின்றது. இதனால் உலகில் ஏற்ற தாழ்வுகள் மிகவும் அதிகரித்து விட்டன. நாம் வாழும் நியூசிலாந்து 30-40 வருடங்களுக்கு முன் ஒரு சமதர்ம சமுதாயமாக உழைக்கு முன்னோடியாக விளங்கியது. ஆனால் இன்று நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. பலர் ஏழ்மை நிலையில் பெரும் துன்பத்தில் வாழ்கின்றார்கள். பிள்ளைகள் காலை உணவு அருந்தாமல் பள்ளிக்கு செல்லும் பரிதாப நிலையை காண்கின்றோம். ஆனால் சிலரிடம் கோடிக்கணக்கான அளவில் பணம் இருக்கின்றது. சிலருக்கு கொடுக்கப்படும் ஒரு வருட சம்பளம் 50-60 குடும்பங்களுக்கு ஒரு வருடத்துக்கு கொடுக்கப்படும் சம்பளத்தை விட அதிகமாக இருக்கின்றது. இந்த நிலை தொடர்ந்தால் சமூகத்தில் குற்றங்கள் அதிகரிக்கும் என்பதில் சற்றேனும் ஐயமில்லை. எல்லோரும் வாழ வேண்டும், உயிர்கள் இன்புற்று இருக்க வேண்டும் என்ற கொள்கையை கடைபிடித்தால் அன்றி உலகத்திற்கு உய்வில்லை. ஏற்றத்தாழ்வுகள் கூடிக்கொண்டே போனால் நாடுகளில் பயங்கரமான குற்றங்கள் அதிகரிக்கும். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைந்து விட்டால். மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ? மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ? இனியொரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். தனி ஒருவனுக்கு உணவிலையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்ற அமரகவியின் வாக்குகள் தமது அகக்கண்களை திறந்து விடட்டும். நாம் யாவரும் மனித பதர்களாக வாழாமல் மனிதர்களாக வாழ தெரிந்து கொள்வோம். இதுவரை நேர்களே நீங்கள் கேட்டது மனிதன் மாறிவிட்டார் என்ற கட்டுரை. நன்றி, வணக்கம் நேர்களே.
அடுத்ததாக கேட்க இருப்பது
தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி கண்மணி.
வணக்கம் ரம்யல், வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? ஐயோ, இப்படித்தான் வார போற இடங்கள்ல கண்டுட்டு கதைக்குள்ள சும்மா ஒரு சிரிப்பு வருது. முஸ்பாத்தியா இதையாவது கதைக்கத்தானே வேணும் என்ன? அப்படி காணும் போதெல்லாம் இப்படி சில விஷயங்களை ஊர்ப்பாடு உறவுப்பாடு எல்லாம் நாங்கள் கதைச்சு சில வழியில சிக்கப்படுறோம், சில வழியில நல்ல நன்மையும் கிடைக்குது. இல்லை, இனி உங்கள் இந்த முஸ்பாத்தியா கதைக்கிறது என்ற உடனே நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது வெட்டி வேலையா திரிகிறான் கதைக்கிறான் என்று சொல்லி. முஸ்பாத்தியா கதைக்கிறதுலையும் சில விஷயம் கிடைக்குது தெரியுமோ? நல்ல நல்ல விஷயங்கள் சில வேளை வந்து அம்பிட்டு போடும். நமக்கு தெரியாமலே நாங்கள் அதுகளை கேட்டுக்கொள்வோம், நாங்களே சில விஷயத்தை சொல்லி போடுவோம். ஆனாலே பாருங்கோ, நல்ல விஷயங்கள் சொல்லக்குள்ள அப்படியே கப்பண்டு கற்பூர புத்தி மாதிரி எங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அட, இப்படி ஒன்று நடந்திருக்குதோ, இதுவரையில் நமக்கு தெரியாம போச்சுதேன்னு சொல்லி அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து சேரும். ஏனென்று சொல்றேன்டால், இப்படி கனகிடங்களில் நாங்கள் முஸ்பாதியாக கதைக்கிறதில்லோ, நல்ல அறிவியல் பூர்வமான விஷயங்கள் எல்லாம் கதைப்பாங்களப்பா. அதுவும் முஸ்பாதியாவே கதைப்பாங்கள், படிபடியாக கதைப்பாங்கள், நல்ல படிப்பினை உடற விஷயமெல்லாம் கதைப்பாங்கள். கேட்டு கேட்டு சில விஷயங்களை நானும் என்ற மாதிரி என்ற விஷயத்தை போலவே நானும் சில இடத்துல இங்கே கேட்டுட்டு போய் அங்கே சொல்லி போட்டுருவேன். அப்ப சொன்னால் நமக்கு ஒரு பெருமை தானே. ஏதோ ஒரு விஷயத்த புதுசா ஒரு புது இடத்துல சொன்னால் அட இவன் என்ன புதுசா சொல்றான் என்ற ஒரு பெருமை இருக்குமல்லி. எதுக்கு எல்லாம் களவெடுத்து சொல்ற விஷயம்தான். ஆனாலும் இன்னொரு இடத்துல போய் கேட்டுட்டு இன்னொரு இடத்துல வந்து சொல்றேன்டால் அது எனக்கு பெருமை மாதிரியடா. அப்பா நானும் சொல்ல மாட்டேன், என்றது மாதிரி தான் சொல்லி போட்டு போவேன். இப்ப இன்னொரு ஆள்கிட்ட இருந்து கேட்டு வந்து சொல்லாத்தானே, இவன் எங்கேயோ வாங்கி எடுத்து சொல்றான், பொறுக்கி எடுத்து சொல்றான்னு சொல்றேன். எல்லாரும் அப்படித்தான், நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ பொறுக்கி எடுத்து தானப்பா சொல்றது. அங்க பொறுக்கிறது, இங்க பொறுக்கிறது, இந்த டிவியில கேட்கறது, இந்த இன்டர்நெட்ல வாசிக்கிறது, இதெல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து சொல்றது சும்மா தங்கட விஷயங்களை போல. இப்படி முஸ்பாத்தியா சில விஷயங்களை நாங்க கதைக்கிறாங்க. அன்றைக்கு இப்ப என்னவா அன்றைக்கு நான் இந்த இன்றைக்கு பின்னரம் ஏதோ நடக்க போதாம், ஏதோ தமிழ்ச்சங்கம், ஏதோ தமிழ்ச்சங்கமும் தமிழ் அமைப்புகளும் சேர்ந்து ஏதோ ஏதோ அரசியலமைப்பு சட்டமும் யாப்புன்னு சொல்றாங்களா? அப்பா உண்டு ஒரு அறப்பும் விளங்குது இல்லை, என்னவாம் அது? இவ்வளவு காலமும் சண்டை பிடிச்சு ஒன்றும் கிடைக்கல, அப்ப இப்ப யாப்பு யாப்புன்றாங்க, அது என்னவாம் யாப்பு என்றால் என்ன இருக்குதாம் உள்ளுக்கு? உனக்கும் தெரியாதே, எங்கேயாம் அந்த இது எங்க எங்க நடக்க போதாம் அந்த விஷயம்? பிக்லிங்கன் சென்டரா? அது வளமையா இந்த கூட்டம் நடக்கிற அந்த இடத்துல தானே என்ன? பின்னேரம் ஆறு மணி, ஆறு மணிக்கோ ஞாயிற்றுக்கிழமை பின்னேரம் 26ஆம் தேதி ஆறு மணிக்கு பிக்லிங்கன் சென்டர்ல நடக்க போகுது. சரி, அப்ப ஜனங்கள் வருமோ? அது ஜனங்கள் வருதோ இல்லையோ நாங்கள் அதை போய் முஸ்பாதி பார்க்கலாம்டாப்பா. என்ன கதைக்கிறாங்கன்றத முஸ்பாதியாக வாப்பாவது போய் பார்க்கலாம். இப்ப முஸ்பாதி பார்க்கறானே நம்மட, நாங்கள் என்ன இன்னும் செய்வா போறோம்? எங்களால் ஒன்றும் செய்ய மேலாது போலையும் கிடக்குது. ஆனாலும் இப்படி கதைக்கிறத போய் இருந்து சும்மா முஸ்பாதியா கேட்டால் எதையாவது சொல்லுவாங்க, அதை இன்னொருத்தில் நாங்கள் போய் சொல்லலாம் தானே. யாப்புன்றுதான் சொல்றாங்க, இன்னும் விளங்குது இல்லை. அது என்ன அரசி அரசியல் சட்டம் என்ன இது? இதால் இதில் என்ன 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 நன்மை கிடைக்க போகுது? கிடைக்குமோ கிடைக்காதோ அது சொல்ல தெரியாதோ. சரி, எனக்கும் தெரியல, ஆனால் நாங்கள் போவோம். என்ன இந்த பிக்லிங்கன் சென்டர் 26ஆம் தேதி பின்னேரம் 6 மணிக்கு அது தொடங்குறன்றால் சும்மா போவோம். நமக்கு அங்கே ஒன்றும் தெரியாது, நாங்கள் கதைக்க தேவையில்லை. என்ன கதைக்கிறாங்களேன்னு கேட்போம், சும்மா முஸ்பாதியாக கேட்போம். எல்லாம் முஸ்பாதி தானே, இதுவும் முஸ்பாத்தியா போய் பார்த்தால் எங்களுக்கு முஸ்பாத்தியா இருக்கும், அந்த விஷயத்தை செய்யறவங்களுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரியும் இருக்கும் இல்லோ. அப்ப நாங்கள் அவ்வளத்துக்கு போவோம். எப்ப அந்த 26ஆம் தேதி இந்த மாதம் பாவன்னா இன்றைக்கு தான், இன்றைக்கு பின்னேரம் போவோம்டாப்பா. இன்றைக்கு பின்னேரம் 6 மணிக்கு பிக்லிங்கன் சென்டர்ல கதைக்கிறாங்க, போய் கேட்டு பார்ப்போம் என்னன்னு கேட்போமே. ஏதாவது நன்மை தமிழாக்களுக்கு விளங்கியால் நல்லது தானே. அடிபட்டு உதப்பட்டு இப்போதைக்கு ஏதோ இருந்தது, இப்போ இல்லாமல் உண்டுமா இருக்கிறோம், பார்ப்போம், போய் கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்களேண்டு. சரியா, 6 மணிக்கு பிக்லிங்கன் சென்டரில் இன்றைக்கு பின்னேரம், மறக்காமல் எல்லாரும் வாங்கோடா தம்பிமார், எல்லாரும் வாங்கோ. என்ன சொல்கிறாங்கன்றத கேட்போம், நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்சால் ஏதாவது இடையிடையே எழும்பி கதைப்போம். என்னது சும்மா முஸ்பதி தானே? சரியோ, மறக்காதீங்க இன்றைக்கு பின்னேரம் 6 மணிக்கு பிக்லிங்கன் சென்டரில், திரும்ப திரும்ப சொல்கிறேன், வந்து சேர்ந்துருங்கோ. பெரியவங்களையும் கூட்டிக் கொண்டு வாங்கோ. பெரியவங்க வந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் கூட விஷயம் விளங்கு, நாங்கள் தான் முட்டால் பயல்கள், எங்களுக்கு ஒன்றும் விளங்காது. பெரியவங்க எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வாங்கோ, அவங்களுக்கு எல்லாம் விஷயம் விளங்கும். ஏதாவது கதைச்சு முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது எள்ளு மாறி என்றாலும் கிள்ளி போட வேண்டியதுதான். சரியா, இன்றைக்கு பின்னேரம் சந்திப்போம், வந்து சேர்ந்துருங்க எல்லாரும்.
அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு மனிதன் சொந்தமாக சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே, அதாவது அவன் வேலைக்கு போய் அவனாக பணம் சம்பாதிக்கிறான் பார்த்தீங்களா, அப்படி சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே வாங்க வேண்டிய ஒரு சிறந்த பரிசு பொருள், தனக்குத்தானே வாங்கி கொள்ள வேண்டிய சிறந்த பரிசு பொருள் எது தெரியுங்களா? கடிகாரம். ஏன் அப்படின்னா, அது வந்து வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஆபத்தான ஒரு கருவி. கடிகாரத்தை பல பேர் வந்து வலது கையில கட்டுறதா இடது கையில கட்டுறதா வட்டமான கடிகாரமா சதுரமான கடிகாரமா ஓவலா இருக்கிற கடிகாரமா எல்லாம் பாக்குறாங்க. நேரம் கரெக்டா காட்டுமா, அதான் முக்கியம். அது ஃபாஸ்டாகவும் போகக்கூடாது, ஸ்லோவாகவும் போகக்கூடாது, விரைவாகவும் போகக்கூடாது, மெதுவாகவும் போகக்கூடாது. ஒரு அழகான பொன்மொழி சொல்கிறோம் பாருங்க, நீங்கள் சொல்லிக்கிறேன். அதாவது நீ சொல்லு அப்புறம் அழகா இல்லையான்னு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம்னு. அது அழகான பொன்மொழி தாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? தவறாக நேரம் காட்டுகிற விலை உயர்ந்த கடிகாரத்தை விட, தவறாக நேரம் காட்டுகிற விலை உயர்ந்த கடிகாரத்தை விட சரியான நேரம் காட்டுகிற விலை குறைந்த கடிகாரம் மேலானது. தவறான நேரம் காட்டுகிற விலை கூடிய கடிகாரத்தை விட சரியான நேரம் காட்டுகிற விலை குறைந்த கடிகாரம் மேலானது. என்ன அர்த்தம்? கடிகாரம் என்பது மிகுந்த மரியாதைக்குரிய ஒரு கருவி. மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான ஒப்பந்தங்களை அது நிர்ணயிக்கிறது. நான் உங்களை 6 மணிக்கு பார்க்கறேன் அப்படின்னு சொன்னா அந்த 6 மணிங்கிறது ரெண்டு பேரும் ஒத்துக்கொள்ளுகிற ஒரு ஒப்புதல். அதனால மணியை காப்பாத்துறதுக்கு நாம வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அண்மையில ஒரு விழால திரு ஏவிஎம் சரவணன் அவர்கள் ஒரு நல்ல செய்தி ஒன்று சொன்னாங்க. பேச்சில் பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஆந்திராவில் வந்து மிக புகழ்பெற்ற நடிகராகவும் அரசியல் தலைவராகவும் விளங்கியவர் என்.டி. ராமாராவ். உங்களுக்கு தெரியும், கடவுள் வேடங்களில் நடித்து கடவுளாகவே கருதப்பட்ட ஒரு கவர்ச்சி அவருடைய கவர்ச்சி. கடவுள் வேடங்களில் வந்து கடவுளாகவே கருதப்பட்ட ஒரு கவர்ச்சி அவருடைய கவர்ச்சி என்.டி. ராமாராவ். அந்த என்.டி. ராமாராவ் அவர்களை ஏவிஎம் நிறுவனத்தினுடைய சார்பில் ஏதோ ஒரு சினிமாவுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவருக்கு தொலைபேசியில் பேசினாராம். ஐயா, அவங்கள வந்து நாங்கள் புக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் அவருக்கு பேசியிருக்கார். முதல் விஷயம் என்ன, அவரே ஃபோன் எடுக்கிறார். நேராக ஃபோன் அவர் தான் எடுக்கிறார், ஏன்னா விஷயத்தை டக்குன்னு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சுற்றி வளைச்சு ஃபோன் போல என்.டி. ராமாராவ் எடுத்த உடனே ஏவிஎம் சரவணன் சார் சொல்கிறார், நான் அவங்கள புக் பண்ணணும் சார் ஒரு சினிமாவுக்காக அப்படின்னு. 4:30 மணிக்கு நாளைக்கு 4:30 மணிக்கு நீங்க என்ன வந்து சந்திங்க அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? அதே தான் சரவணன் சாரும் நினைச்சிருக்கிறார். என்ன, சாயங்காலம் 4:30 மணிக்கு நான் எங்க வரணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. என்.டி.ஆர். சொன்னார, சாயங்காலம்னு உங்களுக்கு எப்ப சொன்னேன்? 4:30 மணிக்குன்னு சொன்னேன். நாளைக்கு காலையில 4:30 மணிக்கு என்னை வீட்டில் வந்து பாருங்க அப்படின்னாராம். யாராவது யாரையாவது சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் காலம்பரை 4:30 கொடுப்பாங்களா? யோசிக்கணும். கோயிலுக்கு போறவங்க தான் காலைல 2:00 எந்திரிச்சு, திருப்பதி கோயிலுக்கு போறவங்க குளிச்சு கிழிச்சு எல்லாம் ஒரு 2:30 எந்திரிச்சு போவாங்க, நம்ம பார்த்துருக்குறோம். ஆனா என்.டி. ராமாராவ் அவர்களை பார்க்கணும்னா காலையில 4:30 வாங்கோ அப்படின்னு சரவணன் சார் சொல்றாரு. இது என்னது, காலையில 4:30 யாருமே அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாங்களே, இவர் இப்படி கொடுத்துருக்கிறாரு அப்படின்ட்டு. சரி, என்ன பண்ண முடியும், அவர் கொடுத்த நேரத்தில் தானே அவரை பார்க்கணும். காலையில குளிச்சு கிழிச்சு ரெடி ஆகி கரெக்டா 4:30 அவர் பங்களாவுக்கு போயாச்சு. போன உடனே அது அடுத்த ஆச்சரியம் காத்திருந்ததுன்னார். அதான் இன்னும் டாப். என்ன, ஒரு ஷூட்டிங்க்கு போற நடிகர் எப்படி மேக்கப்போட ரெடியா இருப்பாரோ அப்படி ஷூட்டிங்க்கு ரெடியா இருக்கிறார் என்.டி.ஆர். எப்போ? அதிகாலை 4:30 குளிச்சு மேக்கப் போட்டு ஷூட்டிங் போறதுக்கு ரெடியா உட்கார்ந்துருக்கிறாரு. விடியற் காலை 4:30 பாருங்க. வாழ்க்கையில முன்னுக்கு வந்தவங்க எப்படி நேரத்தை பாதுகாத்துருக்கிறாங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். இழுத்து போத்திக்கிட்டு தூங்குறாங்க பல பேர். காலையில 8 ஆனாலும் தூங்குறாங்க, எப்ப சான்ஸ் கிடைச்சாலும் தூங்குறாங்க. நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கழித்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார்னு பாடுறோம். ஆனா எவ்வளவு பெரிய உண்மை தெரியுங்களா அது? இன்னைக்கு இளம் பிள்ளைகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய கஷ்டம் தெரியுமா? காலையில எந்திரிக்க முடியல. ஏன் எந்திரிக்க முடியல? காலையில ஏன் எந்திரிக்க முடியல? ராத்திரி சாப்பிட்ட சாப்பாடு, அப்புறம் ராத்திரி பார்த்த ஏதோ ஒரு அந்த டிவி ப்ரோக்ராம், அப்புறம் ராத்திரி நிறைய நேரம் டெலிபோன்ல செல்போன்ல மற்றவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தா அரட்டை, ஏதோ ஒரு காரணம். ராத்திரி நம்முடைய பொழுது கழிகிறது, நம்முடைய மூளை ஓய்வெழக்க முடியா ஓய்வெடுக்க முடியாதபடி ஏதோ துன்பப்படுகிறது. அப்படி இருந்தா காலம்பரை எந்திரிக்க முடியுமா? முடியாது. நீங்க இரவு சாப்பிட்ற சாப்பாடு உங்க தூக்கத்தை நிர்ணயிக்குது. இரவு நேரத்து உணவுங்கிறது இப்படித்தான் இருக்கணும். ரொம்ப அதிக காரம் இருக்கக்கூடாது, அதிக புளிப்பு இருக்கக்கூடாது, அதிக எண்ணெய் இருக்கக்கூடாது, அதிகமா இருக்கக்கூடாது. இப்போ அந்த மாதிரியான ஒரு சரியான உணவை நாம ஒரு 7-7:30 சாப்பிட்டுருவோம் அப்படின்னா காலையில எந்திரிக்க முடியும். அதை விட்டுட்டு ஒரு 10 மணிக்கு மேல ஒரு ரவுண்டு கட்டி சாப்பிட்டான்னு வச்சுங்க, அப்புறம் 3 ரவுண்டு தூங்க வேண்டியதுதான். காலையில எந்திரிக்கலன்னா என்னன்னா எவ்வளவு பெரிய நஷ்டம் தெரியுங்களா? அதிகாலை எழுந்திருக்கிறவர்கள் மிகப்பெரிய வெற்றியை வாழ்க்கையில் சம்பாதிக்கிறார்கள். நான் என்.டி.ஆர். பற்றி சொன்னேன் நினைக்க வேண்டாம். தமிழ்நாட்டில் வாழ்ந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி ஒரு முறை நடிகர் சிவகுமார் அவர்கள் ஒரு செய்தி சொன்னார். காலையில 8 மணிக்கு ஷூட்டிங் அப்படின்னு எங்கேயாவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, ஒரு சிவகுமார் சார் பாப்பாராம், எப்படியாவது சிவாஜி கணேசன் சார் வரத்துக்கு முன்னாடி நம்ம போயிடணும், ஒரு நாள் கூட நடக்காதுன்னு. 8 மணிக்கு ஷூட்டிங்னு சொன்னா 7:30 மணிக்கு மேக்கப்போட சிவாஜி சார் உட்கார்ந்துருப்பாரு. ஒருத்தர் பீட் பண்ண முடியாதவரை, வாழ்க்கையில் நடிப்பில் தன்னை யாருமே தாண்டி போகாதபடி வெற்றி பெற்றவர் சிவாஜி கணேசன். அவ்வளவு பெரிய வெற்றி அவருக்கு ஏற்பட்டதுக்கு என்ன காரணம்னா தொழிலில் ஈடுபாடு. அது மட்டும் இல்ல, என்னன்னா கடிகாரத்தில் கவனம். தான் மிகச்சரியாக அந்த மேக்கப்போட 8 மணிக்கு ஷூட்டிங்னா 7:30 ஸ்பாட்ல ரெடியா இருப்பாரு சிவாஜி கணேசன் சார். நானும் அவரை தோக்கடிக்கணும்னு பல தடவை பார்த்தேன், முடியவே இல்லை அப்படின்னு சிவகுமார் ஒரு முறை சொன்னார். என்ன குறிப்பு? கடிகாரத்தை சரியாக பேணுகிறவர்கள் மிகப்பெரிய வெற்றியை வாழ்க்கையில் சந்திக்கிறார். அதனால்தான் நான் சொன்னேன், என்ன சொன்ன, ஒரு மனிதன் சம்பாதிக்க தொடங்கிய உடனே முதலாவதாக வாங்க வேண்டிய மிகச்சிறந்த பரிசு பொருள் கடிகாரம் தான். ஏன் அப்பா வாங்கி கொடுக்க கூடாதான்னா, சில அப்பா வாங்கி கொடுப்பாங்க, சில அப்பா அப்பெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இப்ப நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருந்த போது எங்க அப்பாட்டெல்லாம் வாட்ச் கேட்டோம்னு வச்சுக்கோங்க, வாங்கி கட்டணும். எது வாட்சை வாங்கி கட்ட முடியாது, திட்ட வாங்கி கட்டணும். உனக்கு என்னத்துக்கு வாட்ச், எதுக்காக வாட்ச்? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்துட்டார், சம்பளத்தை அப்பாட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. பள்ளிக்கூடத்து வாத்தியாரா ஒரு வேலைக்கு சேர்ந்தார், சம்பளத்தை கொண்டு போய் அப்பாட்ட கொடுக்குறாரு. அப்பாட்ட கேட்கறாரு, அப்பாவை வாட்ச் வாங்கி கொடு அப்படின்னு. எப்போ 3 மாசம் சம்பளத்தை கொடுத்துட்டு 4ஆம் மாசம் கேட்கறாரு, பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு லேட் ஆகிடக்கூடாது, வாட்ச் வாங்கி கொடுன்னு. அவங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க, எதுக்குடா வாச்சு, தெருவில் அவன் கட்டிக்கிட்டு அலையறான், எவனை கேட்டாலும் டைம் சொல்வாண்டா, மணி என்னன்னா சொல்ல மாட்டான், தெருவில் இறங்கு, மணிக்கூண்டு இருக்கு, பள்ளிக்கூடத்துக்கு போனா பள்ளிக்கூடத்துல இருக்கு, அவன் வாட்ச் கட்டியிருக்கா, அப்ப நீ என்னத்து கட்டுறது பாருங்க. ஒரு வாட்ச் வாங்கி கொடுக்க அந்த காலத்துல அவ்வளவு யோசிச்சிருக்கேன். ஒரு வேடிக்கையான கதை, ரகமோக கஞ்சன், அவன் கஞ்சன்னா எப்பேற்பட்ட கஞ்சன்னா, அவன் வீட்லயே கடிகாரம் கிடையாது. அத ஒரு பட்டிமண்டபத்துல செந்தில்னு ஒரு தம்பி ரொம்ப அழகா சொன்னார் பேசும்போது. அந்த கஞ்சப்பா என்ன பண்ணிருக்கான், கடிகாரம் இல்ல, பகல் நேரத்திலேயாவது அடுத்தவனை கேட்டுக்கலாம், ராத்திரி என்னடா பண்ணுவேன்னா, ராத்திரி தூக்கம் முழிப்பு வந்துருச்சுன்னா வெளியில வந்து நின்றுகிட்டு அவன் ஓன்னு ஒரு மாதிரி நரி ஊழையிடுற மாதிரி ஊழையிடுவானா, பக்கத்துக்காரன் ஏஞ்சி ஜன்னலை திறந்து, அறிவு இருக்கு அவனுக்கு, ராத்திரி 2 மணி உயிரை எடுக்கிறியே அப்படின்னா, ஓ 2 மணி அதுக்கு போய் படுத்துக்க வேண்டியது பாருங்க, அந்த அளவுக்கு கஞ்சனா இருந்தான் அப்படின்னு. அதாவது கடிகாரம்ங்கிறது வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு பொருள், அதை வந்து ஒரு ஆபரணமா நினைக்க கூடாது. எப்படிங்க அது ஒரு ஆபரணமா நினைக்க கூடாது, சரியா பின்பற்றாத போது பல பேர் வாழ்க்கையை கெடுத்து விடக்கூடிய பீரங்கியை விட வலிமையான ஒரு கருவி. லேட்டா இன்டர்வியூக்கு போனவன் வேலை கிடைக்காம போயிருக்கான், லேட்டா ட்ரெயினை விட்டவன் போய் சேர வேண்டிய இடத்துல சேராம போயிருக்கிறான். 1 நிமிஷம் 2 நிமிஷம்லாம் தயவுசெய்து நினைக்காதீங்க, கூடுமான வரைக்கும் நேரத்தை வீணாக்க கூடாது. ஆனாலும் ஒரு மனிதன் நேசிக்க வேண்டிய மிகச்சிறந்த மிக உயர்ந்த கருவி கடிகாரம். நான் பல விழாக்களுக்கு போறேன், எவ்வளவு டயத்தை வேஸ்ட் பண்றாங்க தெரியுங்களா, குத்து விளக்கு ஏற்றுதல் அப்படின்னு ஒரு 45 நிமிஷம் எல்லாரும் சேர்ந்து ஒரே குத்து விளக்க ஏத்துறாங்க. ஒத்த ஏத்தினாலே அது எரியுமேப்பா, ஒரு 7-8 பேர் சுத்தி நின்றுகிட்டு அதை ஒரு மெழுகுவத்தி ஏத்தி அதை அணைஞ்சு ஃபேன் ஆஃப் பண்ணி திரும்பி ஏத்தி, ரிச்சுவல்ஸ் அண்ட் செரிமனிஸ் விதவிதமான சடங்குகள், அதை எவ்வளவு நேரம் போகுது, 4000 பேரை கூப்பிட்டு உட்காந்து வச்சுக்கிட்டு ஒரு குத்து விளக்கு 25 நிமிஷம் ஏத்துறாங்க. 4000 பேருக்கு ஒரு மெசேஜ் போக வேண்டியது ஒரு விழா அப்படின்னா, ஒரு 25 நிமிஷமா குத்துவிளக்கு ஏத்துறது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நேரத்தை தயவு செய்து வீணாக்காதீர், நேரம் பொன்னை விட மேலானது, கடிகாரம் அதற்கான ஒரு கருவி, எனவே நேரத்தை நேசியுங்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடம் இருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
பெண்கள் வந்து என்னை தொடும், அகசத்தம் இன்றி முத்தமிடும் பகலே.